நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தரை நம்ம பிதாவே என்று நாம் அழைக்கிறோம். இயேசு கிறிஸ்துவும் அப்படித்தான் அழைக்கும்படி நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். பரமண்டல ஜபத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுதும் இயேசு கிறிஸ்து அப்படித்தான் பிதாவை அட்ரஸ் பண்ண சொன்னார். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்னார். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள ஒரு தெய்வத்தை அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிறது மிகப்பெரிய ஒரு மேன்மை. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் மனிதனாய் நடமாடி ஊழியம் செய்த நாட்களில் என் பிதா அப்படினார். அப்படி அவர் சொன்னது யூதர்களுக்கு இடரலாயிருந்தது. சகலத்தையும் படைத்த அந்த தேவனை, அப்படிப்பட்ட தெய்வத்தை, சர்வ வல்லவரை எனக்கு தகப்பன் என்று சொல்லுகிறாரே என்று சொல்லி அவர் மேல் கல்லெறிவதற்காக பல நேரத்திலே அந்த யூதர்கள் நினைச்சாங்க. அவர்களால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் அவர் மாத்திரம், இயேசு கிறிஸ்து மாத்திரம் சகலத்தையும் படைத்த அந்த தேவனை பிதாவே என்று கூப்பிடவில்லை, நம்மையும் அப்படியே கூப்பிடும்படிக்கு அந்த ஸ்தானத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இது மிகப்பெரிய ஒரு கிருபை. ஆனால் ஒன்று நம்ம தெரியணும், நான் என் பிதா என்று சொல்லி அவரை அழைக்கிறேன். ஆனால் அவர் என்னை எப்படி பார்க்கிறார், இது யோசிக்க வேண்டிய விஷயம். நான் அவரை பிதா என்று அழைக்கிறேன், ஓகே, ஆனால் அவர் என்னை எப்படி பார்க்கிறார்? நம்ம சாதாரணமாக எதையும் எடுத்துக்கொள்ள முடியாது. இப்போ தான் எடுத்துக்கிறேன், சொல்றேன். நீங்க நடந்து போறீங்க, ஏதோ இடத்துல இருக்கிறீங்க, ஒரு பிச்சை எடுக்கிற ஒரு நபர் அம்மா தாயே அப்படிங்கிறாங்க. அவங்க தாயேன்னு கூப்பிட்டதுனால நீங்க அவங்களை போய் என் மகனே என் மகளே நீங்க சொல்ல போறது இல்லை. அவங்க தாயேன்னு கூப்பிட்டதுனால ஒண்ணு, நீங்க நீதான் என் மகன், நீ என்ன தாயேன்னு கூப்பிட்ட, நீதான் என் மகன், நீதான் என் மக, நம்ம சொல்றது, நம்ம அக்செப்ட் பண்றது இல்லை. அவங்க கூப்பிடுறாங்க, நம்ம ஒண்ணு அக்செப்ட் பண்றது கிடையாது. இதே போல நம்ம எல்லாருமே அவரை பார்த்து பிதாவே அப்படி நம்ம சொல்லிடலாம், ஈஸி. ஆனால் என் ஆண்டவர் அதை அக்செப்ட் பண்றாரா? அவரை பிதா என்று கூப்பிடுகிற எனக்கு அவருடைய பிள்ளைக்குரிய ஒரு தகுதி இருக்கிறதா? இது யோசிக்க வேண்டிய விஷயம். பிதான்னு வாய் நிறைய சொல்லிடலாம், ஆனால் அவருக்கு பிள்ளையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா, அந்த தகுதி என் வாழ்க்கையில் இருக்கிறதா என்பதுதான் யோசிக்க வேண்டிய விஷயம். வேதத்தில் பல காரியங்கள், பல விதத்திலே கர்த்தர் இதற்கான தகுதிகளை சொல்றார். முன்பு ஒரு முறை அந்த எல்லா தகுதிகளையும் பல வசனங்களை காண்பித்தது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு ஒரே ஒரு பகுதியிலிருந்து மாத்திரம் நாம் பிள்ளைகள் என்பதற்கான தகுதி என்ன, அவர் நம்மை பார்த்து பிள்ளைகளே என்று கூப்பிடுவதற்கான வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பதை நாம் கவனிக்கப் போகிறோம். அது தெரியாம நம்ம வெறுமனே பிதா பிதா என்று சொல்லி நம்மளை நாமளை ஏமாத்திக் கொள்ளக்கூடாது. அவர் என்னை குமாரனாய் பார்க்கிறாரா, அவர் என்னை ஒரு குமாரத்தியாய் பார்க்கிறாரா, அதற்குரிய ஒரு தகுதியுள்ள ஜீவியம் எனக்குள் இருக்கிறதா என்பதுதான் கேள்விக்குரிய விஷயம். சரி, இப்பொழுது அதை குறித்து நாம் சற்று விளக்கமாய் பார்க்க போகிறோம். 2 கொரிந்தியர் 6 எடுத்துக்கொள்வோம். 2 கொரிந்தியர் 6:17-18 ஆகிய 2 வாசிக்கலாம்.
ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள்
என்று
கர்த்தர் சொல்லுகிறார்
அப்பொழுது
நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன்.
நீங்கள் எனக்கு குமாரரும்
குமாரத்திகளுமாயிருப்பீர்கள் என்று
சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிற மிக முக்கியமான ஒரு காரியம், ஆனபடியினால், இப்படி இருக்கிறதுனாலே நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி நீங்கள் செய்யும் பொழுதுதான் நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன். இல்லைன்னா நான் உங்களை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டேன், உங்களுக்கு பிதாவும் நான் புதா பிதாவாகவும் நான் இருக்க மாட்டேங்கிறார். உங்களுக்கு பிதாவாக இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமார்த்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்ட உடனே, நம்முடைய வாழ்க்கையில் அவர் வந்தவுடனே, சகலத்தையும் படைத்த தேவன் நமக்கு பிதாவாகிறார். அது உண்மை. ஏன்னா யோவான் எழுதின சுவிசேஷம் முதல் அதிகாரம் 12 வசனம் இப்படி சொல்லுகிறது, அன்றியும் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அத்தனை பேர்களையும் தேவ பிள்ளைகள் என்கிற ஒரு அதிகாரத்தை இயேசு கிறிஸ்து கொடுத்தார். ஆனால் இது ஒரு நாள் விஷயம் அல்ல. ஒரு நாள் நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன், அதனாலே அவர் எனக்கு பிதாவாகி விட்டார், சகலத்தையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் எனக்கு பிதாவாகி விட்டார் என்று ஒரே காரியத்தில் முடித்துவிட முடியாது. அது ஒரு நாள் சம்பவமாக இருக்கலாம். ஆனால் அனுதினமும் நாம் பிள்ளைகள் என்கிற ஒரு ஸ்தானத்தில் வாழ தெரிய வேண்டும். அனுதினமும் அவர் நமக்கு ஒரு பிதாவாய் இருப்பதற்குரிய ஒரு நிலைமையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். இப்படி இருந்தாதான் நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன் ஒரு கண்டிஷன் ஆண்டவர் வைக்கிறார். இல்லனா உங்களை நான் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டேன், உங்களுக்கு நான் பிதாவாகவும் இருக்க மாட்டேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளாகவும் இருக்க முடியாதுங்கிறார். என்ன செய்யணும்? நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொழாதிருங்கள். இதுதான் கண்டிஷன். நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள். ஆண்டவர் இந்த இடத்தில் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட தமது பிள்ளைகளின் வாழ்க்கையில் யாரையெல்லாம் அவர் பிள்ளைகள் என்று பார்க்கிறாரோ, யாரெல்லாம் தனக்கு குமாரன் தனக்கு குமாரத்தி என்று அவர் சொல்ல நினைக்கிறாரோ, அவர்களிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது மிக முக்கியமான ஒரு காரியம். அவர்கள் இந்த உலகத்திலிருந்து, உலகத்தில் இருக்கிற வழிபாடுகள், உலகத்தில் இருக்கிற பாரம்பரிய காரியங்கள் மற்றும் சகலவிதமான சூழ்நிலைகளை விட்டு நீங்கள் ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கைக்குள் வரணுங்கிறார். அவர்கள் நடுவிலிருந்து பிரிந்து போய், புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பதான் நான் உங்களை ஏற்றுக்கொள்வேன். கர்த்தர் இந்த உலகத்தில் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. ஆனா இன்றைக்கு நான் துக்கத்தோடு சொல்லுகிற ஒரு காரியம், அநேக கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் உலக ஜனங்களுக்கும் வித்தியாசமே இல்லாமல் இருக்கிறார்கள் என்பதுதான் வேதனையான உண்மை. உலகத்து மனுஷர்களுக்கும் தேவ பிள்ளைகளுக்கும் வித்தியாசத்தை வாழ்க்கையில் பார்க்க முடிவதில்லை. நம்முடைய டிரெஸ்லையோ அல்லது வேறு எந்த ஒரு காரியத்திலும் வித்தியாசம் காட்டி ஏமாத்திடலாம், அதல்ல. நம்முடைய வாழ்க்கை, அனுதின வாழ்க்கை, பர்சனல் லைஃப், நமக்கும் உலகத்து ஜனங்களுக்கும் நடுவில் ஒரு வித்தியாசத்தை ஆண்டவர் சொல்றார். பிரிந்து போங்கன்ற, அவர் நடுவில் இருந்து நீங்கள் பிரிந்து வந்து அசுத்தமானதை தொடாதிருங்கள், அப்பதான் நான் உங்களை ஏற்றுக்கொள்வேன். இல்லாவிட்டால் நீங்கள் என்னை பிதாவே பிதாவே எத்தனை முறை கூப்பிட்டாலும் நான் உங்களை ஏற்றுக்கொள்ள தயாராயில்லை. இதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை, பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. இந்த பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையெல்லாம் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ஈஸியா சில காரியத்தை சொல்லிட்டு போயிடலாம், ஆனால் இப்படிப்பட்ட சத்தியங்களை நீங்கள் புரிந்து கொள்ளாமல் ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ தெரியாவிட்டால் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரித்து உலக மனுஷரோடு உலக மனுஷராய் கலந்து உங்களுக்கும் உலக மனுஷருக்கும் உங்களோடு கூட ஒர்க் பண்ணுகிறவர்களுக்கும் வித்தியாசமே இல்லாமல் அவர்கள் பேசுகிறதையே நீங்களும் பேசி, அவர்கள் கேட்கிறதையே நீங்களும் கேட்டு, அவர்கள் பார்க்கிறதையே நீங்களும் பார்த்து, அவர்கள் வாழ்கிற வாழ்க்கையை நீங்களும் வாழ்ந்து கொண்டிருந்தால் ஒருபோதும் பிதாவே என்று அவரை கூப்பிடாதே. அப்படி கூப்பிடுவது வேஸ்ட். ஒருபோதும் கர்த்தரை பார்த்து பிதாவே நீங்க சொல்றது வீணாயிருக்கும், அந்த வார்த்தை வீண் வார்த்தையாயிருக்கும். நமக்கும் உலகத்தில் இருக்கிற மனுஷருக்கும் ஒரு வேறுபாட்டை ஆண்டவர் கேட்கிறார். பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை, அவர் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போங்கள். இந்த ரெண்டு வார்த்தை யூஸ் பண்றாரு பாருங்க. அவர் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள். ஆண்டவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறார். ஸ்பிரிச்சுவல் லைஃப்ன்றது சாதாரணமா போறதில்லை. ஆண்டவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டானவர். அவருடைய கோட்பாடுகள் இருக்குது, அவருடைய வசனம்தான் அவர் வைத்திருக்கிற கோட்பாடுகள். அந்த வசனத்தின் அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள நாம் தவறிவிட்டால் அவருடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பது கூடாத காரியம். ஆண்டவர் கொடுக்கிற எச்சரிப்புகள் என்றைக்குமே நமக்கு முன்னால் நிற்கணும். கேட்டுக்கு போகிற வாசல் விசாலமாயிருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர் ஈஸி. ஆனால் ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமாயிருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்களே சிலர். அதில் பிரவேசிக்கிறவர்கள் அதில் கண்டுபிடிக்கிறவர்களே சிலர்னு சொன்னார். கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஒருபோது நீங்க ஈஸி எடுத்துக்காதீங்க. ஏன்னா ஜீவனுக்கு போகிற வாசல் ஒருபோது விசாலமானது கிடையாது. அதை கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். ஆகையினாலே நம்ம வாழ்க்கையில் நம்ம கேர்லெஸ்ஸா இருந்துடக்கூடாது. ஏதோ நானும் சர்ச்சுக்கு வரேன், நானும் போறேன், அதோடு என் கடமை முடிந்தது, நானும் கொஞ்சம் பைபிள் படிக்கிறேன், நானும் கொஞ்சம் ஜெபம் பண்றேன், அதோடு என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நல்லா இருக்கிறேன் நினைக்கவே நினைக்காதீங்க. பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை நமக்கு கர்த்தர் கண்டிப்பாய் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னால வர வசனங்களும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். 14 வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
அந்நிய நுகத்திலே அவ்விசுவாசிகளுடனே பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது?
கிறிஸ்துவுக்கும்
பேலியாளுக்கும்
இசைவேது?
அவ்விசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்திற்கும்
விக்கிரகங்களுக்கும்
சம்பந்தமேது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன்.
அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று
தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்களே.
ஏன் ஆண்டவர் இப்படி எல்லாம் ஸ்ட்ரிக்டா இருக்கிறார்? ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அவர் என் மேல வச்சிருக்கிறார்? நம்ம யாருன்றத கர்த்தர் இங்க சொல்றாரு. இன்னைக்கு நிறைய பேர் வந்து இன்னைக்கு உலகத்தோடு ஈக்குவலா போயிடுறாங்க, உலகத்தோடு ஈக்குவலா கலந்துடுறாங்க. விசுவாசிகள் என்பதற்கான எந்த அடையாளத்தையும் பார்க்க முடியல நடைமுறை வாழ்க்கையில. ஏன் தெரியுமா? தாங்க யாருன்னே அவங்களுக்கு தெரியல. தாங்க யாருன்னு தெரியல. தங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரட்சிப்பின் மேன்மை என்னன்னு தெரியல. தங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்தானம் என்னன்றது தெரியல. புரியுதா? தங்களுக்கு கொடுக்கப்பட்டதான கர்த்தருடைய கிருபை என்னன்றது தெரியல. நம்முடைய நிலையை புரிந்து கொள்ளாததுனாலதான் நம்ம ஒரு அடிமட்டமான வாழ்க்கைக்குள் வாழ முடிகிறது. நம்ம யாருன்னு நமக்கு தெரியணும். இங்க இந்த பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையை சொல்லுகிற ஆண்டவர் இந்த இடத்தில் முதலாவது நம்ம யார் என்பதையும் கூட சேர்த்து சொல்றார். நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள். நீங்க யார்? ஜீவனுள்ள தேவன். செத்துப்போன ஒரு கல் அல்ல, மண் அல்ல, ஜீவனுள்ள உயிருள்ள ஒரு தேவனுடைய ஆலயமாய் நீங்கள் இருக்கிறீர்கள். நம்ம யாருன்னு முதல்ல தெரியணும். நம்மை குறித்து ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்ன? அதே வசனத்தில் சொல்றார் பாருங்க, அவர் அவர்களுக்குள்ளே உலாவி, அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நான் அவங்களுக்கு நடுவில் உலாவி அவர்கள் தேவனா இருப்பேன், அவங்க என் ஜனமா இருப்பாங்க, அவங்களை நான் என்னுடைய ஆலயமாய் நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன், தேவ பிள்ளைகளாக இருக்கிறவர்கள் என் ஆலயமாய் நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்தை ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். யோசிக்கணும், நம்முடைய ஸ்தானம் என்ன நமக்கு தெரியல, ரொம்ப சாதாரணமா நினைக்கிறோம். நீங்கள் உலகத்தவரை போலவே வாழ்ந்து கொண்டிருந்தால் உலகத்தவருக்கு ஏற்படுகிற முடிவுதான் உங்களுக்கும் ஏற்படும். இது நல்ல தெளிவா இருக்கணும். யாரை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ, யாரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ, அதுதான் நம்முடைய வாழ்க்கை நிரந்தரமாக இருக்கும். ரொம்ப கவனமா இருக்கு. யாரை போல வாழ்ந்துட்டு இருக்கிறோமோ, யாரோடு வாழ்ந்துட்டு இருக்கிறோமோ, அதுதான் நமக்கு முடிவா இருக்கும். ரொம்ப கவனமா இருக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. இந்த இடத்துல அவர் சொல்ற சில கொட்டேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமா இருக்கிறது. அந்நிய நுகத்தில் அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நிறைய பேருக்கு இந்த வசனத்தை கல்யாணத்துக்கு தான் ஏதோ கருத்தை சொல்லியிருக்கான்னு நினைச்சுக்குவாங்க. அவிசுவாசி கல்யாணம் பண்ணாத, நிறைய இடத்துல இதை தான் கோட் பண்ணிட்டு இருப்பாங்க. கல்யாண விஷயத்துல இதை கோட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்நிய நுகத்தில் அவிசுவாசியோட பிணைக்கப்படாதிருப்பாங்க, கல்யாணம் பண்ணாது. இது கல்யாணத்துக்காகவே சொல்லப்பட்ட வசனமே கிடையாது. ஏதோ கல்யாணத்துக்காக மட்டும்தான் பேசிட்டு இருப்பாங்க. ஒரு அவிசுவாசிய கல்யாணம் பண்ணிட்டு அவிசுவாசிய கல்யாணம் பண்ணிடாத, அதுக்காக சொல்லப்பட்டதில்ல. தினசரி வாழ்க்கையில் நீங்க எப்படி இருக்குன்றதுக்காக சொல்லப்பட்டது. என்னைக்கோ நடக்கிற ஒரு கல்யாணத்துக்காக மட்டும் அப்படி கர்த்தர் சொல்லல. தினசரி வாழ்க்கையில் அந்நிய நுகத்தில் ஒரு அவிசுவாசியோடு பிணைஞ்சிருக்காத, பிணைக்கப்படாது இருப்பீங்கன்னா அவங்களோடு க்ளோஸா இருக்காத, அவங்களோடு பிணைக்கப்பட்டு வாழ்க்கை நடத்தாதேங்கிறாரு. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் எது? உனக்கு நான் ஒரு நீதியை கொடுத்திருக்கிறேன், நீ அநீதி உள்ள ஒரு நபரோடு நீ எப்படி சம்பந்தம் கலந்திருக்கிற, அவங்களோட எப்படி ஈக்குவலா போறேங்கிற. கிறிஸ்துவுக்கும் பேழியாளுக்கும் இசைவேது. உனக்குள்ள கிறிஸ்துவாகி நான் வந்திருக்கிறேன், ஆனால் நீ பேழியாளோடு இசைஞ்சு போயிட்டு இருக்கிற. பேழியால் என்ன தெரியுமா உங்களுக்கு? நிறைய பேருக்கு இந்த பேழியால் என்னன்னு தெரியாது. ஒரு வசனத்தை வாசிங்க, இப்ப காட்டுறேன். 1 சாமுவேல் 2:12. இந்த பேழியால் அப்படின்னா யாருன்னு காட்டு. 1 சாமுவேல் 2:12.
ஏலியின் குமாரர்
பேழியாளின் மக்களாயிருந்தார்கள்.
அவர்கள் கர்த்தரை அறியவில்லை.
அதுக்கு பிறகு படிக்க டைம் இல்ல. அதுக்கு பிறகு படிச்சு பாத்தீங்கன்னா அவங்க துன்மார்க்கமாய் வாழ்ந்து அநியாயம் பண்ணி தேவாலயத்திலே அநியாயமான காரியங்கள் எல்லாம் செஞ்சிட்டு இருப்பாங்க. ஏலியின் பிள்ளைகள் பேழியாளின் மக்களாயிருந்தாங்க. அதோடைய காரியம் என்ன? அவங்க கர்த்தரை பேழியாள் அப்படின்னு என்ன அர்த்தம்? கர்த்தரை அறியாதவன் அர்த்தம். கர்த்தரை அறியாத ஒரு நபர் உங்க கூட ஒர்க் பண்றாங்க, கர்த்தரை அறியாத ஒரு நபர் அவங்க பேழியாள். பேழியாள் யாரும் நினைச்சுக்காதீங்க. உங்க கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்களே கர்த்தரை அறியாதவன், அவங்கதான் பேழியாள். ஆனால் உங்களுக்குள் கிறிஸ்து இருக்கும் பொழுது அந்த பேழியாளின் மக்களோடு நீங்கள் இசைந்து போகிறது என்னங்கிறார் ஆண்டவர். கிறிஸ்துவுக்கும் பேழியாளுக்கும் இசைவேது, அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது, தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தமேது. உங்களை நான் தேவனுடைய என்னுடைய ஆலயமா நான் மாத்தியிருக்கிறேன், அதை நீங்கள் ஒரு விக்கிரகமாய் அதோடு கூட நீங்கள் போய் சம்பந்தப்படுத்துகிறது என்னன்னு கேட்கிற. விக்கிரகத்தை வணங்கிக் கொண்டிருக்கிறவர்களோடு, அந்த விக்கிரகத்தை தங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கிறவர்களோடு நீங்க சம்பந்தப்பட்டு அவங்களோட க்ளோஸ் ஆ போறது என்னங்கிறார் ஆண்டவர். பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. இன்றைக்கு கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் மிக தெளிவாக எதிர்பார்க்கிறது, உங்க வாழ்க்கை பிரித்தெடுக்கப்பட வேண்டும். ரட்சிக்கப்பட்டால் போதாது, உங்க வாழ்க்கையிலே அந்த பிரித்தெடுக்கப்படுவது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் ரட்சிக்கப்பட்ட பிறகு அந்த ஓல்டு சர்க்கிளை விடுறது கிடையாது. ரட்சிக்கப்படுவதற்கு முன்னால யாரோடு பழகிட்டு இருந்தோம், யாரோடு சேர்ந்து பாவம் செஞ்சோம், யாரோடு நம்ம நெருங்கி கொண்டிருந்தோம், அந்த சர்க்கிளை விட்டு வெளியே வர்றது கிடையாது. மறுபடியும் அந்த சர்க்கிளே போய் வாழ்றது, மறுபடியும் அப்படிப்பட்ட நபர்களோடையே சேர்ந்து ஐக்கியமாக இருக்கிறது, மறுபடியும் அப்படிப்பட்டவர்களோடையே இருக்கிறது. ஒன்னு சொல்றேன், இந்த உலகத்தில் பிசாசு நம்மை விட வைப்பதற்கு எடுத்துக்கொள்ளுகிற மிகப்பெரிய ஒரு ஆயுதம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய க்ளோஸ் சர்க்கிளை வச்சுதான். நீங்கள் யாரோடு நெருங்கி பழகுகிறீர்கள், யாரோடு நெருங்கி இருக்கிறீர்கள், அவர்களை வைத்துதான் உங்களை வீழ்த்துவான். ரொம்ப கவனமா இருக்கணும். நம்முடைய க்ளோஸ் சர்க்கிள் யாரும் நமக்கு தெரியணும். அந்த க்ளோஸ் சர்க்கிள் தான் நம்மளை வீழ்த்துகிறது. ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்முடைய சர்க்கிள் மாறணும். ஆண்டவரோடும் ஆண்டவருடைய பிள்ளைகளோடும் நெருக்கமா இருக்கணும். கண்ட காரியங்களை உங்களோடு, உங்களை பேச வைக்கிற நபர்களோடு நீங்கள் பழகக்கூடாது. வேண்டாத காரியங்களை சிந்திக்க வைக்கிற நபர்களோடு நீங்கள் நெருங்கக்கூடாது. அப்படி நெருங்குவீர்கள் என்றால் சீக்கிரத்திலே மறுபடியும் பழைய வாழ்க்கைக்குள் போய்விடுவீர்கள். மறுபடியும் விட்ட பாவங்களை கையில் எடுக்கிற நிலைமைக்குள் போய்விடுவீர்கள். பிரித்தெடுக்கப்படுகிற வாழ்க்கை ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப முக்கியம். பிரித்தெடுக்கப்படுகிற வாழ்க்கை, இந்த பிரித்தெடுக்கப்படுகிற வாழ்க்கை இல்லைன்னா கண்டிப்பா நம்ம பரலோகத்துக்கு போறது சாத்தியமில்லாத ஒரு காரியம். இன்றைக்கு வேதத்திலிருந்து ஒரு கேரக்டர் உங்களுக்கு காட்டப்படும். ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட நல்ல தேவ மனுஷன் எப்படி தவறான நபரோடு நெருங்கி போய் அவன் வாழ்க்கையில் சந்தித்த பிரச்சனைகள், நடைமுறை பிரச்சனைகள் என்ன என்பதை வசனத்திலிருந்து உங்களுக்கு நான் காட்டுகிறேன். எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 22 அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 22 அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்கலாம்.
சீரியருக்கும் இஸ்ரவேலருக்கும் 3 வருஷம் யுத்தம் இல்லாதிருந்தது. 3ஆம் வருஷத்திலே யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்
3ஆம் வருஷத்திலே யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்
இஸ்ரவேலின் ராஜாவின் இடத்திற்கு போயிருக்கும் போது
இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் சாலமோனுடைய அரசாட்சிக்கு பிறகு ராஜ்யங்கள் பிரிக்கப்பட்டது. 2.5 கோத்திரங்கள் இஸ்ரவேல் யூதா என்றும் மீதி 10 கோத்திரங்கள் இஸ்ரவேல் என்றும் பிரிக்கப்பட்டிருந்தது. 2 கோத்திரங்கள் யூதாவாயிருந்தது. இந்த யூதாவை அரசாண்ட ராஜாக்கள் அநேக நல்ல தேவ பக்தி உள்ளவர்கள். ஆனால் மற்ற 10 கோத்திரங்களை அரசாட்சி செய்து வந்தவர்கள் பல நேரத்திலே துன்மார்க்கமாய் வாழ்ந்தவர்கள். இதில் யூதாவின் ராஜாவாய் இருந்தவன் யோசபாத். இந்த யோசபாத் கர்த்தருக்கு பயந்து நடந்த மனுஷன், கர்த்தரை உண்மையாய் தேடினவன், தேசத்திலிருந்து விக்கிரகங்களை அகற்றினவன், ஜனங்களை கர்த்தரை தேட வைத்தவன், ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை உபதேசிக்க வைத்தவன், ஒரு செம்மையான வாழ்க்கை நடத்துகிறவன். அவனுக்கு கர்த்தர் ஏராளமான நன்மைகளை செய்தார். அவனுடைய காலத்தில் கர்த்தர் மகத்தான வெற்றிகளை கொடுத்தார். அவன் யுத்தத்திற்கு கூட பாடற்குழுவினரை முன்பாக நிறுத்தும்படி கர்த்தர் ஆலோசனை கொடுத்தார். அவங்க ஒரு பாட்டு பாடினால் கர்த்தர் அற்புதம் செய்தார். இப்படியெல்லாம் பெரிய பெரிய காரியங்களை எல்லாம் இந்த யோசபாத்துக்கு ஆண்டவர் செய்தார். இவன் தெய்வ பக்தி உள்ளவன். ஆனால் அந்த நாட்களில் ஆகாப் என்கிற ஒரு மோசமான மனுஷன் இஸ்ரவேலை ஆண்டு கொண்டிருந்தான். டோட்டல் கான்ட்ராஸ்ட் ஆனது. அந்த ஆகாப் துன்மார்க்கத்திற்கு பெயர் போனவன், விக்கிரக ஆராதனைக்கு பெயர் போனவன், தேசத்தை கெடுத்து போட்டவன், தேசத்திலே விக்கிரகங்களை அதிகரிக்க பண்ணினவன். இப்படிப்பட்டதான ஒரு மனுஷன்தான் அந்த நாட்களில் இஸ்ரவேலை அரசாட்சி செய்து கொண்டிருந்தான். இந்த இஸ்ரவேலருக்கும் அந்த நாட்களில் சீரியா ஒரு வல்லமையான ஒரு தேசமாயிருந்தது. அவர்களுக்கும் அடிக்கடி யுத்தங்கள் நடந்து வந்தது. ஆனால் இப்பொழுது ஒரு 3 வருஷம் யுத்தம் இல்லாமல் இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இந்த யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப்பை சந்திக்கும்படிக்கு இவன் போனானான். ஆகாப் வரல, இவன் இந்த யோசபாத் ஆகாப்பை சந்திப்பதற்காக இவன் புறப்பட்டு போய் அவனை சந்திக்கிறான். கவனிக்கணும், ஒரு தேவ பக்தியுள்ள ஒரு ராஜா, கர்த்தரை தேடுகிறவன், கர்த்தரை அறிந்திருக்கிறவன், இவன் ஏன் இந்த பொல்லாத ஆகாப்பை சந்திக்க போக வேண்டும்? உங்க லைஃப்ல நீங்க கொஞ்சம் பாருங்க, நான் யாரெல்லாம் விரும்பி நான் மீட் பண்றேன். அதான் இந்த உலகத்தில் நம்ம வந்து கர்த்தரை அறியாதவங்களை அப்படியே நெக்லெக்ட் பண்ணிட்டு நம்ம தூரமா தனிச்சு நிக்கணும்னு கர்த்தர் ஒருபோதும் சொல்லல. அவளை பார்த்து பேசக்கூடாது, முகத்தை திருப்பிட்டு போன, அப்படிலாம் ஆண்டவர் சொல்லல. பேசலாம், ஆனால் அவர்களோடு ஒன்றித்து போய்விடக்கூடாதுன்னு தான் ஆண்டவர் சொல்றார். இந்த ஆகாப்போடு பேசுகிறது தவறல்ல. ஆகாப்போடு ஒரு சின்ன ரிலேஷன், ஒரு சுமூகமான ஒரு ரிலேஷனோடு அப்படி வச்சுக்கிறது நல்லது, தவறல்ல. ஆனால் இவன் அவனை தேடி போக வேண்டியதன் அவசியம் என்ன? இந்த யோசபாத் ஆகாப்பை தேடி போக வேண்டிய அவசியம். இவனுக்கு ஒரு அரசாட்சியை கொடுத்திருக்கிறார், இவன் அங்க தேடி போன. இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கை நீங்க யோசிச்சு பார்க்கலாம், நம்ம யாரு தேடி போறோம், யாருக்கு அதிகமா போன் பண்றோம், யார தேடி போறோம், யார்கிட்ட நம்ம க்ளோஸா இருக்கிறோம், யார்கிட்ட நம்முடைய கான்டாக்ட் ரொம்ப க்ளோஸா இருக்கு, யோசிங்க. யார்கிட்ட அடிக்கடி பேசுறோம், நம்ம பேசுகிற அந்த நபர் எப்படிப்பட்ட ஆள், நம்ம அடிக்கடி பேசுறமே அந்த நபருடைய காரியம் என்ன, அடிக்கடி அந்த நபரை யோசிக்கிறோமே அந்த நபருடைய காரியம் என்ன, அடிக்கடி அந்த நபரிடத்தில் எஸ்எம்எஸ் பண்றீங்களே அந்த நபருடைய காரியம் என்ன, அடிக்கடி அந்த ஒரு நபரிடத்தில் நீங்க ரொம்ப க்ளோஸ்னஸ் காட்டிட்டே இருக்கிறீங்களே அந்த நபர் யார், அவங்க யார், அது உங்களுக்கு தெரியும் அந்த யார், அந்த நபர் நீங்க ரொம்ப க்ளோஸ்னஸ் காட்டுகிற அந்த நபர் யார், அந்த நெருக்கத்தை நீங்கள் காண்பித்துக் கொண்டிருக்கிறீங்களா அந்த நபர் யார். ஆகாப்பா ஆண்டவர் கேட்கிற அந்த நபர் யார், யோசபாத் கர்த்தருக்கு பயந்து நடந்தவன், கர்த்தருடைய வழிகளை அறிந்தவன், கர்த்தரை தெரிந்து கொண்டவன். ஆனால் இப்பொழுது இவன் ஆகாப்பை தேடி போயிருக்கிறான். இந்த நேரத்தை தான் ஆகாப் எதிர்பார்த்துட்டு இருந்தான். பிசாசு நம்முடைய வாழ்க்கையை பார்த்துட்டு இருப்பான், என்றைக்கு அவனுடைய ஆட்களை நீங்கள் தேடி வருவீர்கள் அங்க உங்களை ட்ராப் பண்ணலான்னு பிசாசு பார்த்துட்டு இருப்பான். தன்னுடைய ஆட்களை அவன் வச்சிருக்கிறான், தேவ பிள்ளை என்றைக்கு அவங்ககிட்ட நெருங்கி வராங்களோ உடனே ஒரு ட்ராப் போடலாம்னு பார்த்துட்டு இருப்பான். இங்க அதுதான் நடக்குது. அடுத்த வசனத்துல வாசிக்கலாம்,
இஸ்ரவேலின் ராஜா தன் ஊழியக்காரரை நோக்கி கீலேயாத்தில் உள்ள ராமோத் நம்முடையது என்று அறியீர்களா, நாம் அதை சீரிய ராஜாவின் கையில் இருந்து பிடித்துக் கொள்ளாமல் சும்மா இருப்பானேன் என்று சொல்லி
யோசபாத்தை நோக்கி
கீலேயாத்தில் உள்ள ராமோத் மேல்
யுத்தம் பண்ண
என்னோடு கூட வருகிறீரா என்று கேட்டான். யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவை நோக்கி நான் தான் நீர் என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள்
என்னுடைய குதிரைகள் உம்முடைய குதிரைகள் என்றான். என்ன ஒரு நெருக்கம் பாருங்க, நான் தான் நீர், நீ இல்லாம நான் இல்லை, நான் இல்லைனா நீ இல்லை, நான் தான் நீர். என் ஜனங்க தான் உங்க ஜனங்க, எங்க குதிரை தான் உங்க குதிரை, சொல்லலாமா? நீ யார்? கர்த்தரால் பிரித்தெடுக்கப்பட்டவன். ஆகாப் யார்? துன்மார்க்கன். நீ யார்? கர்த்தரை அறிந்தவன். ஆகாப் யார்? விக்கிரகாராதனை செய்கிறவன், தேசத்தை விக்கிரகத்தினால் நிறைத்திருக்கிறவன். அவங்கிட்ட இவன் சொல்றான், நான் தான் நீர், உம்முடைய என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள், எங்களுடைய குதிரைகள் உம்முடைய குதிரைகள். இந்த இஸ்ரவேலின் ராஜா அது வரைக்கும் எத்தனையோ காரியம் யோசிச்சிருக்கலாம், ஆனா யோசபாத் வந்த உடனே ஒரு டாபிக் ஆரம்பிக்கிறான். தன்னுடைய ஊழியக்காரர் பார்த்து அவனுடைய பிரசன்ஸ்ல ஒரு டாபிக் ஆரம்பிக்கிறான். அப்பொழுது பாருங்கள், இவன் டோட்டல் அவனோடு கூட கமிட் பண்றான். என்ன டாபிக் ஆரம்பிக்கிறான்? இஸ்ரவேலின் ராஜா ஊழியக்காரை நோக்கி, கீலேயாத்தில் உள்ள ராமோத் நம்முடையது என்று அறியீர்களா? கீலேயாத் என்ற இடத்தில் இருக்க ராமோத் என்கிற பட்டணம் இஸ்ரவேலராகி நம்முடைய பட்டணம் அது. அதை ஏற்கனவே சீரியர்கள் யுத்தம் பண்ணி அவங்க கைவசப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. இப்பொழுது நாம் யுத்தத்துக்கு புறப்பட்டு போய் அதை பிடிச்சிட்டு வரலாம். இவன் மற்ற நேரத்தில் யோசிச்சிருக்க கூடாது. யோசபாத் வந்த உடனே இந்த காரியத்தை அவன் வெளியில சொல்றான். இது யோசபாத்துக்கு விதிக்கப்படுகிற ஒரு டிராப். இது நல்லா கவனிங்க, உங்களை சுற்றிலும் இருக்கிற உங்களை அறியாதிருக்கிற கத்தரை அறியாதிருக்கிற நபரிடத்தில் நீங்கள் வரும்பொழுதுதான் பிசாசு உங்களுக்கு அவர்களை கொண்டு ஒரு டிராப் விரிப்பான். அவனை எதிரில் வைத்துக் கொண்டு தன்னுடைய ஊழியக்காரரை பார்த்து பேசுறான், அந்த ராமோத்தை போய் நாம யுத்தம் பண்ணி பிடித்துக் கொண்டு வரலாமா, இதை யோசபாத்தின் வேடிக்கை பக்கத்தில் உட்கார்ந்து அவங்க பேசுறது கவனிச்சுட்டே இருக்கிறான். கவனிச்சிருக்கும் போது அடுத்தது இவனுக்கு ஒரு கால் வருது, ஆல்டர் கால் வருது, யுத்தத்துக்கு போறேன், வருகிறீரா, நீரை எங்களோடு வருகிறீரா. யாருடைய யுத்தத்துக்கு யார் போறது? அவனுடைய யுத்தத்திற்கு இந்த யோசபாத்தை துணைக்கு அழைக்கிறான். துணைக்கு அழைக்கும் பொழுது இதற்கு இவன் போட்டல தன்னை கமிட் பண்ணிட்டான். நான் தான் நீர், என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள், என்னுடைய குதிரைகள் உம்முடைய குதிரைகள். கொஞ்சம் யோசிக்க, இந்த ஆகாப்பை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவன் 3 வருஷம் இப்பொழுது அவனுக்கும் சீரியாவுக்கும் யுத்தம் இல்லை, ஃப்ரீயா இருக்குது. திடீர்னு யோசிக்கிறான், போய் யுத்தம் பண்ணலாமா? யுத்தம் பண்றது சாதாரண விஷயமா? எவ்வளவு பெரிய விஷயம்? ஆனா திடீர்னு யோசிக்கிறான், திடீர்னு யோசித்து அதை உடனே எக்ஸ்பிரஸ் பண்றான். கொஞ்சம் கவனிக்கணும், இந்த காரியத்தை சொன்னாலும் இந்த யோசபாத் ஒரு ஆவிக்குரியவன், அவனுக்குள்ள கொஞ்சம் ஒரு உள்ளுணர்வு கொஞ்சம் இருக்கத்தான் செய்து. அந்த உள்ளுணர்வை 5வது வசனத்தில் வெளிப்படுத்துறான் பாருங்க, படிக்கலாம்.
பின்னும் யோசபாத் இஸ்ரவேலின் ராஜா
பார்த்து
கர்த்தருடைய வார்த்தையை இன்றைக்கு விசாரித்து அறியும் என்றான்.
கர்த்தருடைய வார்த்தையை இன்றைக்கு விசாரித்து அறியும், இது அவனுக்குள்ள இருக்கிற கொஞ்சம் அந்த ஆவிக்குரிய காரியம் கொஞ்சம் வெளியில வருது. ஆனா இந்த வார்த்தையை சொல்ற யோசபாத் அதுக்கு முன்னால நான் தான் நீனு சொல்லலாமா? ஒன்னு சொல்ற, ஆவிக்குரியவன் என்றைக்குமே தேவ சித்தத்துக்குள்ள போறவன். இந்த ஆகாபை பாருங்க, கொஞ்சம் கூட யோசிக்கல, யுத்தத்துக்கு போலாம், எவ்வளவு பெரிய விஷயம், உடனே பிளான் ஆரம்பிச்சுட்டான். உடனே யார் யாரெல்லாம் கூட்டிட்டு போன, உடனே பிளான் ஆரம்பிச்சுட்டான். இதுதான் உலகத்தவனுடைய காரியம். அமெரிக்க தேசத்திற்கும் ஈராக்கிற்கும் நடுவில் முந்தி சதாம் ஹுசைனுடைய காலத்திலே யுத்தம் நடந்தது. சதாம் ஹுசைன் ஒரு சர்வாதிகாரியாக இருந்த காலம். அப்போ சீனியர் புஷ் பிரசிடண்டாக அமெரிக்காவில் இருந்தார். அந்த காலத்திலே ஒரு யுத்தம் நடந்துச்சு. அதுக்கு பிறகு அடுத்த டேர்ம் கிளின்டன் வந்தார். கிளின்டன் வந்தபோது ஒண்ணுமே நடக்கல, அப்படியே போயிடுச்சு. அதுக்கு பிறகு சீனியர் புஷ்ஷுடைய மகன் ஜூனியர் புஷ், அவர் பிரசிடண்டா வந்தார். அவருடைய காலத்திலும் மறுபடியும் சதாம் ஹுசைனோட யுத்தம் வந்துச்சு. கடைசியில் சதாம் ஹுசைனுக்கு அவங்க தான் ஒரு சாப்டர் க்ளோஸ் பண்ணாங்க. இதுல என்ன ஆச்சரியமான விஷயம்னு கேட்டீங்கன்னா, இந்த புஷ் ஃபேமிலி ஆவிக்குரியவர்கள். அதை அவர் பிரசிடண்டா, அவருடைய தகப்பனு சரி, அவருடைய மகன் ஜூனியர் புஷ் பதவி ஏற்கும் பொழுதும் நம்முடைய ஹிந்து பேப்பர்ல, நம்முடைய தேசத்தில் வருகிற ஹிந்து பேப்பர்ல, ஹி இஸ் எ பார்ன் அகெயின் கிறிஸ்டியன் அப்படின்ற வார்த்தை போட்டார். அதை பிரிண்ட் பண்ண ஹிந்து பேப்பருக்காருக்கு அது அர்த்தம் தெரிஞ்சிருக்காது. ஆனா அந்த வார்த்தை போட்டாங்க, புஷ் இஸ் எ பார்ன் அகெயின் கிறிஸ்டியன். அவர் பார்லிமெண்ட கூட்டும் பொழுது அந்த இடத்திலே அவர் கிறிஸ்துவையும் அவருடைய சுவிசேஷத்தையும் அந்த பார்லிமெண்ட்ல அந்த முதல் நாளிலேயே பேசினார். தன்னோடு கூட இருக்கிற சக மந்திரிகளுக்கு எல்லாருக்கும் அந்த முதல் நாள் பார்லிமெண்ட் கூட்டும் பொழுது கர்த்தரை பத்தி பேசினார். பார்லிமெண்ட்ல ஊழியக்காரர்களை கூப்பிட்டு ஜெபிக்க வைத்திருக்கிறார். இதெல்லாம் பண்ணியிருக்கார். இந்த ரெண்டு புஷ்ஷுடைய காலத்தில், இவங்க ரெண்டு பேருமே தேவ பிள்ளைகள், இவங்க ரெண்டு பேருடைய காலத்தில் தான் யுத்தங்கள் நடந்திருக்குது. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை வச்சு யுத்தம் செய்யறான். ஒரு அருமையான காரியம்னு கேட்டீங்கன்னா, இந்த சீனியர் புஷ்ஷா இருக்கட்டும், ஜூனியர் புஷ்ஷா இருக்கட்டும், ரெண்டு பேருமே இந்த சதாம் ஹுசைனோட யுத்தம் பண்ணுகிறதற்கு புறப்படுவதற்கு முன்பதாக அமெரிக்காவில் பிரசித்தி பெற்ற தேவ மனுஷனான டாக்டர் பில்லி கிரஹாம் இடத்திலே போய் பேசி அவரிடத்தில் ஆலோசனை கேட்டு அவர் ஜெபித்து, சரி யுத்தத்தை நீங்கள் ஆரம்பியுங்கள், கத்தரங்களோடு இருக்கிறார் என்று அவர் அனுமதி கொடுத்த பிறகுதான் யுத்தத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க. தரதரதரன்னு போய் அவங்க யுத்தத்தை ஆரம்பிக்கல, ஒரு தேவ மனுஷனிடத்துல போய் நின்று ஜெபித்து ஆலோசனை கேட்டு அவர் அனுமதி வழங்கின பிறகுதான் யுத்தத்தை கையில் எடுத்தார். அப்ப சக்சஸ் ஆச்சு அவங்களுக்கு. எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, தேவ பிள்ளைகள் என்னைக்குமே ஒவ்வொரு சின்ன சின்ன அசைவுகளிலும் தேவ சித்தத்தை பார்க்க வேண்டியவர்கள். ஆனால் இந்த யோசமாத்துக்கு அந்த உள்ளுணர்வு இருக்குது. அவன் அப்படி பேசுன வருக்கு பின்னால சொல்றான், இஸ்ரேலின் ராஜாவை பார்த்து யோசமாத் சொல்லுகிறான், கர்த்தருடைய வார்த்தையை இன்றைக்கு விசாரித்து அறியும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றான். தேவ பிள்ளைகளுக்கு என்னைக்குமே ரொம்ப முக்கியமான விஷயம், ஒவ்வொரு சின்ன விஷயமானாலும் பெரிய விஷயமானாலும் ஆண்டவருடைய வார்த்தையின் அடிப்படையில் செயல்பட வேண்டும் என்கிறது ரொம்ப முக்கியம். ஆண்டவருடைய வார்த்தையை விசாரித்தறிய வேண்டும். வேதத்தை வாசித்து அல்லது ஜெபித்து அல்லது தேவ ஊழியரிடத்தில் வந்து இந்த காரியத்தை செய்வது சரியா, சரிப்பட்டு வராதா, இது தேவ சித்தமா இல்லையா என்பதை விசாரிக்கணும். இது தேவ பிள்ளைகளுக்குரிய காரியம். உண்மையான ஒரு கர்த்தருடைய பிள்ளை ஒவ்வொரு காரியத்திலும் தன்னுடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒவ்வொரு தீர்மானம் எடுக்க வேண்டிய சூழ்நிலையிலும் அவங்க தேவ சமூகத்தில் வந்து கர்த்தரிடத்தில் விசாரித்து ஒரு காரியத்தை முடிவெடுப்பாங்க. ஆனால் ஆகாப்பை போன்ற உலகத்து மனுஷன் எதை பத்தி யோசிக்க மாட்டான். உங்க கூட இருக்கிற கர்த்தரை அறியாதவர்கள், நீங்க நெருங்கி பழகிறீங்களே, என்னைக்காவது தன் வாழ்க்கையில் இது தேவ சித்தமான அவங்க உங்ககிட்ட கேட்டிருக்கிறாங்களா? அவங்க கேட்கும்படி நீங்க வாழ்ந்திருக்கிறீங்களான்றது அதை விட முக்கியமான கேள்வி. உங்களை ஆவிக்குரியவர்களாய் நீங்கள் அவங்களுக்கு முன்னால நிறுத்தும் போதுதான் உங்களை சுற்றிலும் இருக்கிற உலகத்து ஜனங்கள் உங்களை பார்த்து, நான் இப்படி செய்யலான்னு இருக்கிறேன், உங்க ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி கேளுங்க, எனக்கு நீங்க ஜெபிச்சு சொல்லுங்க, இதை செய்யலாமான்னு உங்ககிட்ட கேட்பாங்க. நீங்களும் அவர்களோடு போய் ஒன்றாய் கலந்து விட்டால் அவங்க உங்களை பார்த்து யுத்தத்துக்கு வா, ஏன் கூட நீ வான்னு உங்களை கூப்பிடுவாங்க. எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? நீங்கள் பழகுகிற ஜனங்கள் உங்ககிட்ட ஜெப உதவி கேட்க வரணும். இப்படிப்பட்ட காரியத்தை நான் ஒரு தீர்மானம் எடுக்கணும், எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, நீங்க ஜெபிச்சு சொல்லுங்க, நீங்க ஜெபிச்சு கர்த்தரிடத்துல ஜெபம் பண்ணி எனக்கு ஒரு காரியத்தை சொல்லுங்க, உங்களை கிட்ட கேட்கணுமே தவிர நான் இதுக்கு போற என் கூட நீவான் உங்களை இழுக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. நம்முடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் நீங்க காமிச்சீங்கன்னா தான் அவங்க உங்ககிட்ட ஜெப உதவியை நாடி வருவார்கள், அவரை நீங்க ஆதாயப்படுத்த முடியும். இல்லைன்னா நான் போற பக்கத்துக்கு நீ வானுவாங்க உங்களை பார்த்து. எது சரியா இருக்குது? இந்த யோசபாத் அவனை தேடி போனதுனாலதான் அவன் கூட நீ யுத்தத்துக்கு வரையான்னு கூப்பிட்டான். இவன் போகாம இருந்தா கூப்பிட்டுருப்பானா? இவன் தேசத்துக்கு வந்து கூப்பிட்டுருப்பானா? இல்ல, இவன் அவனை தேடி போறான். இவன் அவனுக்கு முன்னால போய் நிக்க போய்தான் அவன் கேட்கறான், நான் யுத்தத்துக்கு போறேன், வரியா என் கூடங்கிறான். இவன் உடனே கமிட் பண்றான், நான் தான் நீர், என் ஜனங்கள் உன் ஜனங்கள், என் குதிரை உன் குதிரை என்றான். ஆனாலும் அவனுக்குள் ஒரு உள்ளுணர்வு இருந்துச்சு, கர்த்தருடைய வார்த்தையை விசாரித்து கேளும். அதனால முதலாவது தேவ சித்தத்தை தேவ பிள்ளைகள் செய்கிறவர்களாகி இருக்கிறவர்களாகிய நாம் தேவ சித்தத்தை பத்தியே கவலைப்படாத ஜனங்களோடு மிங்கிள் பண்ணீங்கன்னா நீங்களும் உங்கள் வாழ்க்கையிலே தேவ சித்தத்தை இழந்து போவீர்கள். ரொம்ப கவனமா இருக்கணும். உங்க வாழ்க்கையில தேவ சித்தத்தை பார்க்காமலே செயல்படுறதுக்கு நீங்களும் தள்ளப்படுவீர்கள். கவனமா இருக்கணும். அடுத்ததாக 6வது 7வது வசனத்தை வாசிக்கலாம்.
அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா ஏறக்குறைய 400 தீர்க்கதரிசிகளை கூடி வர செய்து நான் கீலேயாத்தில் உள்ள ராமோத்தின் மேல்
யுத்தம் பண்ண போகலாமா போகலாகாதா என்று
அவர்களை கேட்டதற்கு
அவர்கள்
போம், ஆண்டவர் ராஜாவின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றார்கள். பின்பு யோசபாத்
நாம்
விசாரித்து அறிகிறதற்கு
இவர்களை அல்லாமல்
கர்த்தருடைய தீர்க்கதரிசி வேறே யாராகிலும் இங்கே இல்லையா என்று கேட்டான்.
இப்ப 2வது கம்பாரிசன். இப்ப யோசபாத் அவனுக்கு ஒரு சின்ன ஆலோசனை கொடுத்துட்டான், கர்த்தரிடத்தில் விசாரித்து அறியும். உடனே இந்த ஆகாப் 400 பேரு, ஒருத்தர் இல்ல 400 பேரை கூப்பிட்டான். நானும் உங்களுக்கு தீர்க்கதரிசிகளான், 400 தீர்க்கதரிசிகளை கூப்பிட்டு யுத்தத்துக்கு போகலாமா, 400 பேர் சொல்றாங்க போ, ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார். இது 400 பேர் யாரு? கவனிக்கணும், நல்ல கவனிச்சீங்கதான் புரியும். இந்த வசனம் தீர்க்கதரிசின்னு போட்டிருக்கிற உடனே இவங்க எல்லாரும் கர்த்தருடைய தீர்க்கதரிசின்னு ஏமாந்துடாதீங்க. இந்த 400 பேரும் கள்ள தீர்க்கதரிசிகள், பாகாலின் தீர்க்கதரிசிகள். அதனாலதான் அடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னா தெரியும், பின்பு யோசபாத், நாம் விசாரித்து அறிகிறதற்கு இவர்களை அல்லாமல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி வேற யாராகிலும் இங்கே இல்லையான்னு கேட்டான். அப்ப இவங்க எல்லாம் கர்த்தருடைய தீர்க்கதரிசி கிடையாது. பாகாலுடைய செட்டப் என்னன்னு பாருங்க, 400 பேர் வச்சிருக்கிறான் ஏதாவது விசாரிக்கிறதுக்கு. இவன் தீர்க்கதரிசினால் அவனும் தீர்க்கதரிசின்தான். உண்மையா சொல்ல போனா இவெல்லாம் குறி சொல்லுகிறவர்களும், பிசாசின் இடத்துல விசாரித்து காரியங்களை சொல்லுகிறதான கள்ள தீர்க்கதரிசிகள் 400 பேர். இவனுக்கு எங்கிருந்த 400 பேர் திடீர்னு வந்தாங்க? இதை நினைச்சு பார்க்கும்போது இவனுடைய பாஸ்டர் நினைச்சு பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. இந்த ஆகாப்புடைய பாஸ்ட் கொஞ்சம் திருப்பி காட்டுற பாருங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 18 அதிகாரத்துக்கு வருவோம், 19-20 வசனங்களை வாசிக்கலாம். 18:19-20.
இப்போதும் கர்மேல் பர்வதத்திலே,
இஸ்ரவேல் அனைத்தையும்,
பாகாலின் தீர்க்கதரிசிகள்,
450 பேரையும்
யேசபேலின் பந்தியிலே சாப்பிடுகிற,
தோப்பு
விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகள் 400 பேரையும்,
என்னிடத்தில் கூட்டிக் கொண்டு வா,
கூட்டிக் கொண்டு வர ஆட்களை அனுப்பும் என்றான். அப்படியே ஆகா, இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரிடத்திலும் ஆட்களை அனுப்பி கர்மேல் பர்வதத்திலே அந்த தீர்க்கதரிசிகளை கூடி வரும்படி செய்தான்.
இங்கே எலியா ஆகாப்புக்கு சவால் விடுகிறான், கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள். ஜனங்களுக்கு முன்பாய் சொல்லுகிறான், நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். சவால் விட்டு ஆகாப்பை பார்த்து சொல்றான், உன்னுடைய தீர்க்கதரிசிகள் எல்லாம் கூட்டிட்டு வா. அப்பொழுது ஆகாப் கூட்டிக் கொண்டு வந்த தீர்க்கதரிசிகளின் எண்ணிக்கை நீங்க கவனிச்சு பாருங்க, 450 பாகால் தீர்க்கதரிசிகள், பின்பு 400 தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகள், மொத்தம் 850 பேர். இந்த 850 பேரும் கவர்மெண்ட் ஸ்பான்சர்டு ப்ராஃபட்ஸ், அரசாங்கம் இவர்களை பராமரித்துக் கொண்டிருக்கிறது. நானூத்தி ஐம்பது பாகால் தீர்க்கதரிசிகள், 400 தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகள், 850 பேர். இவங்கள் எல்லாரும் இந்த ஆகாப்புக்கு ஆலோசனைக்காரர்கள். ஏதாவது ஒரு விஷயமானால் இந்த பாகால் தீர்க்கதரிசிகளிடத்திலும், இந்த தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகளிடத்திலும் இவன் போய் விசாரிப்பான், அவர்களும் ஒன்றை சொல்லுவார்கள். இன்னைக்கு உலகத்தில் நம்மளுக்கு நடக்கிற, நம்முடைய நாட்டில் நடக்கிற விஷயங்கள் அதுதானே. குறி சொல்லுகிறவர்களும் ஜோசியர்களும் அவர்களெல்லாம் கவர்மெண்ட் ஸ்பான்சர்டு, அவங்கதான் கவர்மெண்ட் அவங்களை மெயின்டைன் பண்ணுகிறது, அவர்களுக்கு வேண்டிய வசதிகளை கொடுக்கிறது, என்ன காரியமானாலும் முடிவெடுக்கிறதா இருந்தாலும் அவர்கள் சொல்லுகிற நேரத்தில், அவர்கள் சொல்லுகிற காலத்தில், அவர்கள் சொல்லுகிற விதத்தில் காரியங்கள் நடப்பிக்கப்படுகிறது. அன்னைக்கு அதை நடந்துச்சு, இன்னைக்கு தான் நடக்குது. சரி, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 850 பேர், இவங்களா அந்த 400 பேர் கேட்கறீங்களா? இல்ல, இந்த 850 வேற. இந்த 850க்கு என்ன நடந்துச்சு? 40 வசனத்தை வாசிக்கலாம், 18:40 வசனம்.
அப்பொழுது எலியா
அவர்களை நோக்கி, அந்த ஜனங்களை நோக்கி,
நீங்கள் பாகாலின் தீர்க்கதரிசிகளில் ஒருவனும் தப்பி போகாதபடி அவர்களை பிடியுங்கள் என்றான்.
அவர்களை பிடித்த போது
எலியா அவர்களை கீழே கீசோன் ஆற்றங்கரையிலே கொண்டு போய் அங்கே அவர்களை வெட்டி போட்டான்.
850 பேரை கொன்னாச்சு எலியாவின் நாட்களில். 450 பாகால் தீர்க்கதரிசிகள், 400 தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் கொன்னாச்சு. ஆனால் புதுசா ஒரு 400 பேர் இங்க முளைச்சு வந்து நிக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, இவன் இவ்வளவு காரியத்தை இந்த ஆகா பார்த்திருக்கிறான், வானத்தின் அக்னி இறங்குறத பார்த்திருக்கிறான், எல்லாமே பார்த்திருக்கிறான், எவ்வளவு அதிசயங்களை பார்த்திருக்கிறான். மழை வருனா வராது, வரும் வரலனா வராது, இதற்படையா கர்த்தர் எவ்வளவு வல்லமை உள்ளவர் என்பதை, சர்வ வல்லவர் என்பதை அவன் எல்லா கோணத்திலும் எலியாவின் மூலமாய் பார்த்திருக்கிறான். கொஞ்சமாவது மனமாற்றம் இருந்துச்சு அவனுக்கு? துளி கூட இல்லை. வானத்திலிருந்து அக்னி இறங்குறத நேருக்கு நேர் பார்த்திருக்கிறான். மழை வரும்னு சொன்ன உடனே 3 வருஷத்துக்கு பிறகு மழை வந்ததை பார்த்திருக்கிறான். மழை வராதுன்னு 3 வருஷம் மழை வராம இருக்கிறத பார்த்திருக்கிறான். எல்லாவற்றையும் பார்த்திருந்தும் கொஞ்சம் கூட அவனுக்கு மன மாறுதல் இல்லை. இன்னும் 400 கள்ளத்தீர்க்கதரிசியில வச்சிருக்க. இவன் வாழ்க்கையே இதுதான். அதுலயும் கொடுமைன்னு பாத்தீங்கன்னா, எல்லாம் படிக்க டைம் இல்ல, இது 20-ஆம் அதிகாரம் வரைக்கும் இந்த சம்பவம் போகுது, எலியா கதையெல்லாம் போகுது. 21-ஆம் அதிகாரத்தில் பாத்தீங்கன்னா இன்னும் கொடுமை. நாபோத்துங்கிற ஒரு மனுஷனுடைய ஒரு திராட்சை தோட்டத்தை கொள்ளையிடுகிறதற்காக பொய் சாட்சிகளை கொண்டு வந்து அவனை கொலை செய்து விடு, கல்லறிந்து கொலை செய்து விடுகிறான். கொலகாரன் ஆகா. கள்ள தீர்க்கதரிசிகளை மெயின்டைன் பண்ணுகிறவன், தோப்பு விக்கிரக தீர்க்கதரிசிகள், பாகால் தீர்க்கதரிசிகளை வைத்திருக்கிறவன். அது மாத்திரமல்ல, 21-ஆம் அதிகாரத்தில் பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான திட்டமிட்ட கொலைகாரன் அவன். இத்தனை காரியம் செஞ்சவனை இந்த யோசபாத் ஆதங்கிட்ட போய் நெருக்க பாராட்டிட்டு. இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்கள் நெருங்கி பழகுகிற நபர், ஒரு குறி சொல்லுகிறதை கேட்கிறவர்களாய், நாள் நேரத்தை பார்க்கிறவங்க, இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர்களோடு நீங்கள் நெருங்கி பழகினா அந்த ஸ்பிரிட் அவர்கள் மூலமாய் உங்கள் வாழ்க்கைக்குள்ளும் கிரியைகளை நடப்பிக்கும். கவனிக்கணும், அவர்களோடு நீங்கள் நெருங்கி பழகினால் அந்த கள்ள தீர்க்கதரிசிகளுக்குள் இருக்கிற அந்த கள்ள ஆவிகள், அந்த அசுத்த ஆவிகள், அவர்களோடு நீங்கள் நெருங்கி பழகும் பொழுது அது உங்கள் வாழ்க்கையிலும் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். கவனமா இருக்கணும். அவங்க அந்த ஸ்பிரிட்ல ஃபில் ஆகி இருக்கும் பொழுது, அந்த ஆலோசனை இருக்கும் பொழுது அவங்களுடைய காரியங்கள் உங்க வாழ்க்கையில அஃபெக்ட் ஆகும். நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்களுடைய திறமாய் வைத்துக் கொள்ளாமல் இருப்பீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை பாதிக்கப்படும். அவங்களுடைய காரியங்களை நீங்கள் இழுப்புண்டு போய்விடுவீர்கள். ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது பாகாலின் தீர்க்கதரிசிகளையும் தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகளையும் வைத்திருந்தவனும் ஒரு கொலைகாரனுமான இந்த ஆகாப்போடு யோசபாத் நெருங்கி வந்திருக்கிறான். இது எவ்வளவு பெரிய ஆபத்தான காரியம். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில சொல்றேன், தேவ பிள்ளைகள், அபிஷேகத்தை பெற்ற தேவ பிள்ளைகள், ஆவிக்குரியவர்களோடு தான் நீங்க நெருங்கி இருக்கணுமே தவிர, இப்படிப்பட்ட குறி சொல்லுகிறதை கேட்கிறவர்களும் மந்திரத்தில் போறவங்க இந்த நாள் நேரத்தை பார்த்திருக்கிறவங்களோட க்ளோஸா போனீங்கன்னா அந்த காரியம் கண்டிப்பா உங்களுடைய லைஃப் அஃபெக்ட் பண்ணும், நிச்சயமாய் பாதிக்கும். கவனமா இருக்கணும். அடுத்தபடியாக நடக்கிறது என்ன பாருங்க, 1 ராஜாக்கள் 22-ஆம் அதிகாரத்திலேயே 8-ஆம் வசனத்தை அடுத்து வாசிக்கலாம்.
அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா யோசபாத்தை நோக்கி,
கர்த்தரிடத்தில் விசாரித்து அறிகிறதற்கு
இம்லாவின் குமாரனாகிய மிகாயா என்னும் இன்னும் ஒருவன் இருக்கிறான். ஆனாலும் நான் அவனை பகைக்கிறேன். அவன் என்னை குறித்து நன்மையாக அல்ல, தீமையாகவே தீர்க்கதரிசனம் சொல்லுகிறவன் என்றான்.
அதற்கு யோசபாத்
ராஜாவே அப்படி சொல்ல வேண்டாம் என்றான்.
இப்ப பார்க்கும்பொழுது யோசபாத் கேட்கலாம், கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறதுக்கு கர்த்தருடைய தீர்க்கதரிசி யார் இல்லையா? இந்த 400 பாகால் தீர்க்கதரிசிகள் தான் உங்ககிட்ட இருக்கிறாங்களா? கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருத்தன் இல்லையா? ஆகாப்புக்கு தெரியும், கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருத்தன் தேசத்தில் இருக்கிறான் தெரியும். ஆனா அவனை கூப்பிடல. ஏன் கூப்பிடல? அவன் வந்தாலே இவனுக்கு ஷாக் கொடுக்கிற மாதிரி தான் பேசுவான். என்னைக்குமே இவனுக்கு ஆறுதலாம் பேச மாட்டான், பேசுறதெல்லாம் கடுமையா இருக்கும். அவன் பாவத்தை கண்டித்து உணர்த்துவான், அவன் தவறான காரியத்தை சுட்டி காட்டுவான். அவன் இவனுக்கு சாதகமாய் பேச மாட்டான், என்றைக்குமே இவனுக்கு விரோதமாகத்தான் பேசுவான். ஏன் விரோதமா பேசலாம்? அவன் காரியம் விரோதமா, கர்த்தருக்கு விரோதமா இருக்கிறது. நல்லாவ பேச முடியும்? ஆகாப்புடைய வாழ்க்கை நல்லா இருந்தா நல்லபடியா பேசிட்டு போலாம், மோசமா இருக்கும் பொழுது மோசமா தான் பேச வேண்டியிருக்கும். புரிதலா ரொம்ப முக்கியம். இதுல மிகாயாவை குறை சொல்றது கொண்டும் கிடையாது. ஆகாப் தன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டுமே தவிர, ஊழிய காரணம் தீர்க்கதரிசி தனக்கு விரோதமாய் தன் குற்றத்தை சுட்டி காட்டுகிறான் என்பதற்காக அவனை பகைக்கிறேன் என்று சொல்றான். தன் குறையை திருத்திக் கொள்வதற்கு அவனுக்கு மனசில்லை, தன் குறைவை சுட்டி காட்டுகிறவனை பகைக்கிறவனாய் இருக்கிறவன் தான் ஆகாப். யோசிச்சு பார்க்கலாம். நீங்க பழகிறீங்க, உங்களோடு பழகுகிற நபர் இடத்துல அவங்க ஒரு கர்த்தருக்கு விரோதமா ஒரு தவறான ஒரு காரியத்தை செய்யும் பொழுது, ஒரு விக்கிரக காரியத்துக்கு நான் போறேன் சொல்லும் பொழுது, நீங்க சுட்டி காட்டக்கூடிய காரியம் இருக்கணும், அதை சுட்டி காட்டும் பொழுது திருத்தக்கூடியவர்களா இருக்கணுமே தவிர, உங்களை பகைக்கிற ஒரு நபராக இருப்பார்கள் என்றால் அந்த நபரோடு நீங்கள் சம்பந்தம் கலக்கிறது மிகவும் தவறான காரியம். இந்த ஆகாப் மிகாயாவை பகைக்கிறேன், நான் வெறுக்கிறேன். ஏன்? இவனுடைய குறைகளை அவன் சுட்டி காட்டுகிறவன், அதனால் அவனை வெறுத்தான். அப்படிப்பட்டவனோடு யோசபாத் போய் நெருங்கலாமா? கர்த்தருடைய ஊழியக்காரனை வெறுக்கிறவனோடு யோசபாத் நெருங்கலாமா? இன்னைக்கு சொல்ற, நீங்க நெருங்கி பழகிறீங்கள அந்த நபர் கர்த்தரை குறித்து என்ன மதிப்பு வச்சிருக்கிறாங்க, நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஒருவேளை கர்த்தரை பின்பற்றாதவங்களா இருக்கலாம், ஆனால் கர்த்தரை வெறுக்கிற ஒரு நபரோடு ஒரு தேவ பிள்ளை நெருங்கக்கூடாது. கர்த்தரை அருவறுக்கிற, கர்த்தரை வெறுக்கிற ஒரு நபரோடு ஒருபோதும் ஒரு தேவ பிள்ளை நெருங்கக்கூடாது. அது கர்த்தருக்கு அருவறுப்பான காரியம். ஆகாப் கர்த்தரை வெறுக்கிறான், அவருடைய தீர்க்கதரிசியாக இந்த மிகாயாவை வெறுக்கிறான், அவனை நான் பகைக்கிறேன்னு சொல்றான், ஓப்பனா சொல்றான். அப்படிப்பட்டவன் இடத்துல இவன் நெருங்கி போலாமா? இன்னைக்கு நீ யோசிச்சு பார்க்கணும், யாரோடு பழகிறீங்க? அந்த நபர் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாம இருக்கலாம் ஒருவேளை, ஆனால் கர்த்தரை விரோதிக்கிற ஒரு நபராய் கண்டிப்பா இருக்கக்கூடாது. கர்த்தரை விரோதிக்கிற ஒரு நபர் உங்களுக்கு ஒருபோதும் சிநேகிதராய் இருக்கக்கூடாது. அது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். ஆண்டவர் அதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்வதில்லை. நாளைக்கு அவனுக்கு வருகிற நியாய தீர்ப்பு தான் உங்களுக்கும் சேர்ந்து வந்துடும். ரொம்ப கவனமா இப்ப பாத்தீங்கன்னா, ஒரு வார்த்தை கடைசியில் சிம்பிளா சொல்றான், ராஜாவே அப்படி சொல்ல வேண்டாம், அப்படி சொல்ல வேண்டாம், அவனை கூப்பிடுங்க. சரி, சொன்ன பிறகு இவனுக்கு வேற வழி தெரியல ஆகாப்புக்கும். சரி, இவன் சொல்லிட்டானே, ஆகையினாலே மிகாயாவை கூப்பிட்டு அனுப்புறாங்க. மிகாயாவும் வந்தாச்சு. வந்த பிறகு இவன் எதிர்பார்த்த மாதிரிதான், மிகாயா உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் தேவனுடைய வார்த்தையை தெளிவாய் பேச ஆரம்பிக்கிறான். 17 வசனத்தில் வாசிக்கலாம்.
அப்பொழுது அவன்
இஸ்ரவேலர் எல்லாரும்
மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல மலைகளிலே சிதறப்பட்டதை கண்டேன். அப்பொழுது கர்த்தர்
இவர்களுக்கு எஜமான் இல்லை,
அவரவர் தம் தம் வீட்டிற்கு சமாதானத்தோட திரும்ப கடவர்கள் என்றார் என்று சொன்னான்.
அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா
யோசபாத்தை நோக்கி இவன் என்னை குறித்து
நன்மையாக அல்ல
தீமையாகவே தீர்க்கதரிசனம் சொல்லுகிறவன் என்று நான் உம்மோடே சொல்லவில்லையா
அப்படின்னு திருப்பி கேட்கலாம். வந்த உடனே மிகாயா கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறான், இஸ்ரவேல் ஜனங்கள் மெய்ப்பினரான ஆடுகளை போல மலைகளில் சிதறப்பட்டு போறாங்க. அப்படின்னா என்ன? நீர் தோற்று போவீர், ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டு போறாங்க, உமக்கு தோல்வி வரப்போகுது சிரியாகிட்ட, தெளிவா சொல்லிட்டான். ஆனால் இதை ஆகாப்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. நான் அப்பவே சொல்லலையா, யோசபாத்தை பார்த்து கேட்கிறேன், அப்பவே சொல்லலையா, இவன் எப்பவுமே எனக்கு விரோதமான காரியத்தை தான் பேசுவான், எனக்கு சாதகமா ஒண்ணும் பேச மாட்டான். நீ கர்த்தருக்கு சாதகமா இருந்தா எல்லாம் சாதகமா சொல்லலாம், நீ கர்த்தருக்கு விரோதமா இருக்கும் பொழுது விரோதமான காரியம் தானே வரும். அதை உனக்கு புரிஞ்சுக்க முடியல. அவன் சொல்றான். இதை சொன்ன பிறகு அங்க நடக்கிற காரியினும் பயங்கரமான சில சம்பவங்களை நடக்கிறது. 21 வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
அப்பொழுது ஒரு ஆவி புறப்பட்டு வந்து கர்த்தருக்கு முன்பாக நின்று நான் அவனுக்கு போதனை செய்வேன் என்றது. எதினால் என்று கர்த்தர் அதை கேட்டார். அப்பொழுது அது நான் போய் அவனுடைய தீர்க்கதரிசிகள் எல்லாரின் வாயிலும் பொய்யின் ஆவியாய் இருப்பேன் என்றது. அதற்கு அவர், நீ அவனுக்கு போதனை செய்து அப்படி நடக்க பண்ணுவாய், போய் அப்படி செய் என்றார். ஆதலால் கர்த்தர் பொய்யின் ஆவியை இந்த உம்முடைய தீர்க்கதரிசிகளாகிய
இந்த 400 பேர் ஆகிய இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் அவங்களுடைய வாயிலே
இவர்கள்
எல்லாருடைய வாயிலும் கட்டளையிட்டார்.
கர்த்தர் உமை குறித்து தீமையாக சொன்னார் என்றார்.
தெளிவா என்ன நடக்குது, ஆவிக்குரிய மண்டலத்தில் என்ன நடக்குதுன்றதோ பிட்டு பிட்டு வச்சுதான் மிகாயா. அப்புறம் நடக்குது பாருங்க. அப்பொழுது
கேனானாவின் குமாரனாகிய சிதேக்கியா
சிதேக்கியா என்கிறவன் அந்த இடத்துல இருக்கிற இன்னொரு கள்ள தீர்க்கதரிசி அவன் கிட்ட வந்து
மிகாயாவை கன்னத்தில் அடித்து கர்த்தருடைய ஆவி எந்த வழியாய் என்னை விட்டு
உன்னோட
பேசும்படி வந்தது என்றான். அதற்கு மிகாயா
நீ
ஒளித்துக் கொள்ள உள்ளறையிலே பதுங்கும் அந்நாளிலே அதை காண்பாய் என்றான்.
அப்ப அந்த இடத்துல ஒரு 400 தீர்க்கதரிசிகளோடு கூட இன்னொருத்த தனியா நிக்கிறான் சிதேக்கியா. இவன் இதுல ஒரு லீடர் மாதிரி, இவன் இன்னொரு ஆளு. இவன் அதை படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு இரும்பு கொம்பெல்லாம் தலையில மாட்டிட்டு வந்து ஏதோ ஷோ எல்லாம் காட்டுவான். காண்பித்து இப்படி நீ சீரியனை முட்டி தள்ளுவீர் என்ற கதையெல்லாம் சொல்லுவான். கடைசியில் இந்த மிகாயா அதற்கு ஆப்போசிட்டா தீர்க்க தரிசனம் சொன்ன உடனே அவருக்கு கோபம் வந்துருச்சு. நம்ம இத்தனை வேஷம் போட்டுட்டு வந்து இத்தனை காரியத்தை ஆகாப்ப ஏமாத்திட்டு இருந்தோம், கடைசியில இவன் உள்ள பூந்து என்னமோ காரியத்தை கர்த்தர் சொல்றான் சொல்றானே, தேவ கர்த்தருடைய சமூகத்திலிருந்து ஆவி புறப்பட்டு வந்தது எல்லாம் நடந்தது இப்படி எல்லாம் சொல்றானே நம்ம கோபம் வந்தது. உடனே மிகாயாவை கண்ணத்தில் அரைஞ்சிட்டான். கர்த்தருடைய தீர்க்கதரிசியான மிகாயாவை இந்த சிதேக்கியா கண்ணத்தில் அரைஞ்சு எந்த வழியா கர்த்தருடைய ஆவி எனக்கு தெரியாம கூட வந்துச்சுன்னு கேட்கலாம். இது எல்லாத்தையும் யோசபாத் பார்த்துட்டு தான் இருக்கிறான். எல்லாம் அவனுக்கு முன்னால் தான் நடக்குது. ஒரு வார்த்தை இந்த இடத்திலே யோசபாத்தால் இவனிடத்துல தட்டி கேட்க முடிஞ்சுதா? ஒரு கர்த்தருடைய தீர்க்கதரிசி அவனுக்கு முன்னால் அடிக்கப்படுகிறான், இவனால் கேட்க முடிஞ்சுதா? கேட்கவே முடியல. எவ்வளவு ஒரு அநியாயம் அங்க நடக்குது. ஒரு தெய்வ மனுஷன் அடிக்கிறாங்க, இவனுக்கு வாய் இல்லை, அங்க கேட்க முடியல. ஒன்னு சொல்றேன், ஏன் இவனுக்கு இந்த நிலைமை தெரியுமா? அவனோடு நெருங்கிய சம்பந்தம் கலந்ததுதான் காரியம். இன்றைக்கு நீங்கள் புறஜாதி ஜனங்களோடு கர்த்தரை அறியாதவர்களோடு நீங்க ரொம்ப 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 க்ளோஸா போயிட்டீங்கன்னா உங்க கண்ணெதிர அவங்க எத்தனை தப்பு செஞ்சாலும் உங்களால கேட்க முடியாது. உங்களால கேட்க முடியாத நிலைமைக்குள்ள நீங்க போயிட்டீங்கன்னா ஒரு நாள் கர்த்தர் உங்களை கேட்பார். அவருக்கு கேட்க முடியும், அவர் உங்களை கேட்பார். நீங்க அவங்களை கேட்கல, ஆனா அவர் உங்களை கேட்பார். அவங்களோட பழகுனியே, இவ்வளவு நாள் பழகுனியே, அவங்க எத்தனை தப்பான காரியத்தை செஞ்சதை கண்ணு முன்னால பாத்தியே, உன்னால ஏன் அதை கண்டிக்க முடியல? உன்னால ஏன் அந்த தப்ப சொல்ல முடியல? ஏன் சொல்ல முடியல? க்ளோஸா பழகிட்டதுனாலதான் சொல்ல முடியல. இந்த நெருக்கம் என்ன செய்து பாருங்க, உங்களை கூட இருக்கிறவங்க எத்தனை தப்பு செஞ்சாலும் அதை குறித்து அந்த தவறை சுட்டி காட்ட முடியாத நிலைமைக்கு அந்த க்ளோஸ்னஸ் உங்களை தள்ளிவிடுகிறது. இன்னைக்கு உங்களால கேட்க முடியாம போச்சுன்னா அது முடிஞ்சிச்சு நினைக்காதீங்க, சாப்டர் முடியாது முடிஞ்சிச்சு நினைக்காதீங்க. ஒரு நாள் கேட்கிறவர் உங்களை கேட்பார். ஏன் சொல்லல? உன் கூட தான் இருந்தான், அந்த தப்பை ஏன் நீ அவனுக்கு சொல்லல? ஆண்டவர் கேட்பார். என்ன சொல்லுவீங்க? நெருங்கி பழகிட்ட ஆண்டவரே, அதனால நான் சொன்ன என்ன நினைச்சுக்குவாங்கன்னு சொல்லாம விட்டுட்டேன்னு சொல்ல போறீங்களா? ரொம்ப க்ளோஸா பழகிட்ட ஆண்டவரே, நான் சொன்ன ஃப்ரெண்ட்ஷிப் முறிஞ்சு போயிடும் சொல்லாம விட்டுட்ட ஆண்டவரேன்னு சொல்ல போறீங்களா? நான் கேட்கறேன். ரொம்ப நெருங்கி பழகிட்டதுனால அவங்க என்ன ஏதாவது நினைச்சுக்குவாங்களோன்னு சொல்லாம விட்டுட்டேன், ஃப்ரெண்ட்ஷிப் முறிஞ்சிடும்னு சொல்லாம விட்டுட்டேன். இதையா சொல்ல போறீங்க ஆண்டவர் இடத்துல போய்? யோசிக்கணும். உங்களுடைய நெருக்கம் ஆண்டவரை அறிவிக்கிறதற்கு தடையாய் மாறக்கூடாது. உங்க கண்ணு முன்னால ஒருத்தர் நேரத்தை பார்க்கிற நாளை பார்க்கற அதை செய்யறேன்னா அது வேண்டாம், அது தப்பு செய்யாதேன்னு சொல்ல தெரியணும். ஒரு தவறான காரியத்தை செய்யும்போது அதை நீங்க சொல்ல தெரியணும். முடியணும், முடியாத நிலைமைக்கு நெருங்கி போயிடாதீங்க. ஆண்டவர் கேட்கும்போது பதில் சொல்ல முடியாது. சரி, கடைசி அவனுடைய நிலைமை என்ன ஆகுது பாருங்க. ஒவ்வொரு ஸ்டேஜில் பாருங்க, அவன் எவ்வளவு தூரம் யோசபாத் அந்த நெருக்கத்தினால எவ்வளவு பாதிக்கப்படுறான் பாருங்க. கடைசியாக 22 29 வாசிக்கல, யுத்தத்துக்கு கிளம்பி போயாச்சு, 29 வாசிக்கலாம்.
பின்பு இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தும் கீலேயாத்தில் உள்ள ராமோத்துக்கு போனார்கள். இஸ்ரவேலின் ராஜா யோசபாத்தை நோக்கி, நான் வேஷம் மாறி யுத்தத்தில் பிரவேசிப்பேன்,
நான் வேஷம் மாறி யுத்தத்தில் பிரவேசிப்பேன்,
நீரோ ராஜவஸ்திரம் தரித்திரும் என்று சொல்லி, இஸ்ரவேலின் ராஜா
வேஷம் மாறி
யுத்தத்தில் பிரவேசித்தான். சீரியாவின் ராஜா தனக்கு இருக்கிற ரதங்களின் 32 தலைவரையும் நோக்கி, நீங்கள் சிறியவரோடும் பெரியவரோடும் யுத்தம் பண்ணாமல், இஸ்ரவேலின் ராஜா ஒருவனோட மாத்திரம் யுத்தம் பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டிருந்தான் ஆதலால் ரதங்களின் தலைவர் யோசபாத்தை காண்கையில் இவன்தான் இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லி
யுத்தம் பண்ண
அவனுக்கு நேராக சாய்ந்து வந்தார்கள். அப்பொழுது யோசபாத் கூக்குரலிட்டான்.
அதான் அவன் நிலைமையாக போச்சு. கூக்குரலிட்டு கதறுகிற நிலைமை வந்துருச்சு யோசபாத்துக்கு. இப்ப யுத்தத்துக்கு கிளம்புற நேரம் வந்தாச்சு. ஆலோசனை எல்லாம் யார் கொடுக்கறது பாருங்க. டோட்டலா ஆகா கண்ட்ரோலுக்கு வந்துட்டான் யோசபாத். கம்ப்ளீட் அவன் கண்ட்ரோல்ல வந்துட்டான். ஏன்னா அவ்வளவு க்ளோஸ் ஆயாச்சு. நீர் தான் நான், என் குதிரை உங்க குதிரை, என் ஜனம் ஜனம்ட்டாங்களா, அதெல்லாம் க்ளோஸ் ஆயாச்சு. இப்பொழுது யுத்தத்துக்கு போகும்போது அவன் சொல்றான், வாரும், ரைட், கிளம்பியாச்சு. இப்ப ஆகாப் சொல்றான், நான் வந்து ஒரு சாதாரண ஒரு ராணுவ வீர மாதிரி இருந்துக்கிறேன், நீர் ராஜா ட்ரெஸ் போட்டுட்டு வந்துடும். எப்படி இருக்குது பாருங்க. ஆகாப் ஒரு ஆலோசனை கொடுக்கற, நான் இப்படி ஆயிரேன், நீ போயிடும். பிசாசு என்ன அழகாக கொண்டு போகுது பாருங்க. பிசாசு இந்த யோசபாத்தை க்ளோஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிடுச்சு. தப்பான ஒரு இடத்துல போகும்போது ஒரு தேவ பிள்ளையின் சரீர ஜீவனும் சொல்றேன், ஆன்மீக ஆவிக்குரிய காரியமும் சரி, க்ளோஸ் ஆகிறதுக்கான பெரிய ட்ராப் பிசாசு பிளான் போடுவான். இப்ப பிசாசு பார்த்தா, ஆஹா, நம்ம ஆகா கையில இவன் நல்லா மாட்டிட்டான், கொண்டாந்தாச்சு, க்ளோஸ் பண்ணியாச்சு, நெருக்கியாச்சு. இப்ப இந்த யோசபாத்தை க்ளோஸ் பண்ணின சாப்டர் க்ளோஸ் பண்ணின கொண்டு பிசாசு பிளான் பண்ணிட்டான். பிளான் பண்ணிட்டு என்ன செய்யணும், ஆகாப் மூலமாக ஆலோசனை கொடுக்கிறான், இப்படி ஒரு திட்டத்தை கொடுக்கிறான். என்னைக்காவது ஒரு ராஜா சாதாரண இதில் போறது நினைப்பானா? நினைக்கிறானே, நான் சாதாரண ஒரு வீரன் மாதிரி வர, நீ ராஜா மாதிரி வா. இதுல உள்நோக்கம் என்ன? இதுல யோசனை ஒரு ஆகாப் இதை தெரிஞ்சு செய்யறானோ தெரிஞ்சு செய்யலையோ தெரியல, ஆனால் ஆகாப்புக்கு பின்னால் இருக்கிற அந்த அசுத்தாவிகள் யோசபாத்தை க்ளோஸ் பண்றதுக்கு போட்ட திட்டம் தான் இந்த ஆகாப்பிலிருந்து கொடுக்கப்பட்ட ஆலோசனை. நீங்க புறஜாதி ஜனங்களோடு கர்த்தரை அறியாதவங்களோடு க்ளோஸ் ஆக போயிட்டீங்கன்னா உங்களை க்ளோஸ் பண்றதுக்கு பிசாசு கரெக்டா ட்ராப் பண்ணிடுவான், பிளான் பண்ணிடுவான். அது ஆன்மீக மரணமாக ஃபர்ஸ்ட், ரெண்டாவது சரீர மரணத்தையும் கூட கொண்டு வர முடியும். நான் சொல்றேன், க்ளோஸ் பண்ணிட முடியும். உங்க சாப்டரை க்ளோஸ் பண்ணிட முடியும். ஆன்மீக மரணமும் சரி, சரீர மரணமும் சம்பவிக்கும். இந்த இடத்துல இப்படி ஒரு வேஷத்தை போட வச்சு ரெண்டு ரதத்தில் போறாங்க. அதே ஆவிகள் சிரியாவின் ராணுவ தளபதியிட்ட பேசுது, நீ ராஜாவை மட்டும் போக்கஸ் பண்ணி கொண்டு வா. அப்ப இவர் ராஜா வேஷம் போட வச்சாச்சு. அங்க சிரிய ராணுவத்துக்கும் பிசாசு கமாண்ட் கொடுத்துருச்சு, ராஜா வேஷத்தில் இருக்கிறவனையும் நீ போக்கஸ் பண்ணு. அவனுக்கு 32 தளபதிகள் இருந்தாங்களாம். 32 தளபதிகளும் இந்த ராஜா வேஷம் போட்டு உட்கார்ந்து இருக்கிற யோசபாத்தையே போக்கஸ் பண்ணி வராங்க. பிசாஸ் என்ன அழகாக நெட்வொர்க் கொண்டு வரான் பாருங்க. இந்த யோசபாத் என்று ஆவிக்குரியவனை கொலை செய்வதற்கு, கொன்று போடுவதற்கு இங்கேயும் அழகாக ரூட் போட்டாச்சு. எதிராளிகிட்டையும் கரெக்டா பிளான் போட்டாச்சு. கரெக்ட் கரெக்டா நோட் பண்ணி கரெக்டா கொண்டு வந்துட்டு இருக்கிறான் பிளான் பண்ணி. கடைசியில யோசபாத் மாட்டிக்கிட்டான். 32 தளபதிகள் இவனை காணர் பண்ணிட்டு இருக்கிறாங்க, இவனையே நோக்கி வராங்க, கத்தரான், கூக்குரல் இட்டானோ. இவன் என்ன கூக்குரல் இட்டு இருப்பான், என்ன கூக்குரல் இட்டு இருப்பான்? ஆபத்து வந்தாதான் எல்லாருக்குமே ஆண்டவரை தெரியும், அது வரைக்கும் தெரியாது. அது வரைக்கும் ஆகாப்பு தான் தெரியும். ஆபத்து வரும்போது ஆண்டவர் தெரியும், இல்லைன்னா ஆகாப்பு தான் தெரியும். இப்ப என்ன கூக்குரல் விட்டு இருப்பான்? ஆபத்து வந்தோடன உயிருக்கு ஆபத்து, ஐயோ ஆண்டவரே 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 காப்பாத்துங்க ஆண்டவரே ஆண்டவரே இருப்பான். அப்பதான் ஆண்டவர் அவனுக்கு தெரியும். நிறைய பேருக்கு ஆபத்து வரும்போது ஆண்டவரே தெரியல, தெரியவே தெரியாது. ஆண்டவரே 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 காப்பாத்து கத்தியிருப்பான். 33 வசனம் சொல்லுது, அவன் இஸ்ரேவேலின் ராஜா அல்ல என்று ரதங்களின் தலைவர் கண்டு அவனை விட்டு விலகி போனார்கள். இங்கே சிம்பிளா போட்டிருக்குது, அவன் இஸ்ரேவேலின் ராஜா இல்ல அப்படின்னு தெரிஞ்ச உடனே சரி அவனை விட்டு விலகி போயிட்டான். ஆனா உண்மை நடந்தது என்ன தெரியுமா? இந்த ராஜாக்களின் புஸ்தகத்துல ரொம்ப சிம்பிளா எழுதியிருக்குது. உண்மையாய் நடந்தது என்ன தெரியுமா? வேற அதே காரியத்தை நாளாகமத்தின் புஸ்தகத்துக்கு வாங்க. 2 18 அதிகாரத்துக்கு வாங்க. 2 அதிகாரம் 31-32.
ஆதலால் ரதங்களின் தலைவர்
யோசபாத்தை காண்கையில்
இவன்தான் இஸ்ரவேலின் ராஜா என்று
சொல்லி
யுத்தம் பண்ண அவனை சூழ்ந்து கொண்டார்கள். அப்பொழுது யோசபாத் கூக்குரலிட்டான். கர்த்தர் அவனுக்கு அனுசாரியாயிருந்தார். அவர்கள் அவனை விட்டு விலகும்படி தேவன் செய்தார். இவன் இஸ்ரவேலின் ராஜா அல்ல என்று இஸ்ரவேலின் தலைவர் கண்டபோது அவனை விட்டு திரும்பினார்கள்.
அவன் கூக்குரலிட்டான். அப்பொழுது யோசபாத் கூக்குரலிட்டான், கர்த்தர் அவனுக்கு அனுசாரியாயிருந்தார், அவர்கள் அவனை விட்டு விலகும்படி தேவன் செய்தார். கடைசியில ஒரு கிருபை. என்னமோ இவன் பார்த்த உடனே அவங்க அப்படி விலகி போயிட்டாங்கன்னு நினைக்காதீங்க. ராஜாக்கள் அப்படிதான் எழுதியிருக்குது. ஆனா அவங்களை விலகி போக வச்சது யாருன்னா ஆண்டவர் தான். கிருபையாக சரி, இவன் என்ன நோக்கி கூப்பிட்டானே கடைசி நிமிஷத்துல, தப்பான பாதையில் இவ்வளவு தூரம் போனாலும் கடைசியில் என்ன நோக்கி கூப்பிட்டானே அப்படின்னு ஆண்டவர் பார்த்து கிருபையாக அவங்களை விலகி போக அவர் தான் வச்சார். இல்லைனா க்ளோஸ் பண்ணிட்டு இருப்பான். இன்னைக்கு சொல்றேன், உங்களுடைய லைஃப்ல ஆண்டவரோடு நீங்க நெருங்கி இருக்கிறீங்களா, அல்லது ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்கிற கர்த்தருக்கு விரோதமான அவிசுவாசி மற்ற காரியங்களோடு ஆண்டவருடைய வசனத்துக்கு விரோதமாய் இருக்கிறவோடு நெருங்கி இருக்கிறீங்களா? யோசபாத்துக்கு வந்த ஆபத்துகளும் நெருக்கடிகளும் தான் உங்களுக்கு வரும் இந்த கடைசி நேரத்தில். இன்னைக்கு சொல்ற உங்களுடைய வாழ்க்கையில பல நெருக்கடிகள் பிரச்சனைகள் இருக்கலாம். நீங்க யாரோடு பழகிட்டு இருக்கிறீங்க, யாரோடு பேசுறீங்க, யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, யாரோடு அதிகமா போன்ல பேசுறீங்க, யாரோடு அதிகமா கான்டாக்ட்ல இருக்கீங்க, யோசிச்சு பாருங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற ஸ்பிரிட்டோட இன்ஃபுளுயன்ஸ் உங்க லைஃப்ல உங்களை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கும். உங்களை அறியாமல் ஏதோ ஒரு விதத்தில் அந்த இன்ஃபுளுயன்ஸ் உங்க லைஃப்ல இருக்கும். இன்றைக்கு கர்த்தரை நோக்கி கூக்குரல் இடுங்கள், ஆண்டவரே என்னை காப்பாத்து. நான் உங்களுடைய பிள்ளைன்னு சொன்னாலும் பலவிதமான சோதனைகளின் பிரச்சனைகளை நான் நெருக்கப்படுகிறேன், எனக்கு உதவி செய்ய கூப்பிடுங்க. ஆண்டவர் அந்த சத்துருக்களை விலகி போக பண்ணுவார். உங்களை நெருக்கிக் கொண்டிருக்கிற அந்த 32 அதிபதிகளையும் உங்களை விட்டு விலகி போறதுக்கு ஆண்டவர் கடைசி நிமிஷத்தில் உங்களுக்கு உதவி செய்வார். கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். அந்நிய நுகத்தில் அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படாதீங்க. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தமே இல்லை, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியமே இல்லை, கிறிஸ்துவுக்கும் பேழியாளுக்கு இசையவே இல்லை. நீங்கள் அவர்களை விட்டு பிரிந்து அசுத்தமானதை தொடாதீர்கள், அப்பொழுது நான் உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜெபிக்கலாம். Glory to Jesus. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, சர்வத்தையும் படைத்த தேவனாகிய கர்த்தரை அப்பாங்கிறோம். ஆனா அவர் நம்மளை பார்த்து மகனே மகனேன்னு சொல்லக்கூடிய வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோமா? ஆண்டவர் சொல்றார், நீ அவர்கள் நடுவிலிருந்து பிரிந்து புறப்பட்டு போய் அசுத்தமானதை தொடாத, அப்பொழுதுதான் நான் உனக்கு தகப்பனாயிருப்பேன், நீ எனக்கு குமாரரும் குமார்த்திகளுமாய் நீங்க இருப்பீங்க என்றார். தேவ பிள்ளைகள் பிரிந்து வந்து ஆண்டவருக்காய் நிற்க வேண்டும். உலகத்தின் வழிபாடுகளோடு உங்களை இணைத்துக் கொள்ளக்கூடாது. உலக ஜனத்தோடு, கர்த்தரை அறியாத பேழியாட்களின் மக்களோடு உங்களை ஈக்குவலா நீங்க நடத்தக்கூடாது. அவங்க பேசுற மாதிரியே பேசுறது, அவங்க கேட்கிற மாதிரியே கேட்கறது, அவங்க நடக்கிற மாதிரியே நடக்கிறது. உங்கள் பேச்சில் நீங்கள் கர்த்தருக்காய் பிரித்தெடுக்கப்பட்டவர் என்ற அடையாளம் இருக்குதா? நீங்க எத்தனையோ பேர் போன்ல பேசுறீங்க, நேரில் பேசுறீங்க, சர்ச்சை விட்டு வெளியில போன போது நீங்க பேசுறீங்களே, நீங்கள் ஒரு கர்த்தருடைய பிள்ளை என்பதற்கான அடையாளம் உங்க பேச்சில் எங்கேயாவது இருக்குதா? இங்கே வரும்பொழுது பரிசுத்தவானுடைய வேஷம், வெளியில போன பிறகு உலகத்தோடு கலந்து விடுகிற வாழ்க்கை, இதை கர்த்தர் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது, ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஒரே மாதிரி இருக்கணும் என்றார் ஆண்டவர். அவர் நடுவில் இருந்து நீ பிரிந்து புறப்பட்டு போய் அசுத்தமானதை தொடாதீங்க என்றார். தேவ பிள்ளையே, நீங்கள் கர்த்தருடைய ஆலயம், நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கங்க, நீங்க கர்த்தருடைய ஆலயம். இப்படி இருக்கும்பொழுது நீங்கள் அந்நிய நுகத்தில் அவிசுவாசியோடு எப்படி பிணைக்கப்பட முடியும்? நீங்க கர்த்தருடைய ஆலயம், எப்படி பிணைக்கப்பட முடியும்? இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை சோதிச்சு பாருங்க. நான் யாரோடு க்ளோஸா பழகிறேன், யாரோடு அதிகமா போன்ல பேசுறேன், யாருக்கு அதிகமா மெசேஜ் பண்றேன், யாருக்கு நான் நெருங்கி இருக்கிறேன், யாரோடு என்னுடைய ஐக்கியம் இருக்கிறது? யோசித்து பாருங்கள். இந்த யோசபாத் ஆகாப்பை தேடி போனது என்ன? நீங்கள் துன்மார்க்கரை தேடி போகக்கூடாது. அப்படி போனதுனாலே நடந்த காரியங்கள், அவன் தேவ சித்தத்தை பார்க்காமையே நடக்கிறான். ஆனா இவனுக்கு கொஞ்சம் அந்த உணர்வு இருக்குது. நீங்களும் அப்படி அவங்களோடு பழகும் பொழுது தேவ சித்தத்தை உங்க வாழ்க்கையிலே முதலாவது இழந்து போவீங்க. ரெண்டாவது, அவன் 400 பாகால் தீர்க்கதரிசிகளுடைய கைடன்ஸ்ல போயிட்டு இருக்கிறான். அப்படிப்பட்டவங்களோடு நீங்க மிங்கிளாகும் போது அந்த கைடன்ஸ் உங்க லைஃப்லயும் வந்துடும். பிசாசு உங்களை நடத்த ஆரம்பிக்கும், ஏமாந்துருவீங்க. மூணாவது, அங்கே மிகாயா என்கிற தேவ மனுஷனுக்கு ஒரு அநீதி நடக்கிறது, அவனை அடிக்கிறாங்க. ஆனால் இவனால் தட்டி கேட்க முடியல. காரணம், அவ்வளவு க்ளோஸா போயாச்சு. ஒரு உலகத்து நபரோடு நீங்க ரொம்ப க்ளோஸா போயிட்டீங்கன்னா அவங்களுடைய தவறை நீங்க சுட்டி காட்டி அவங்களை ரட்சிப்போடு நடத்த முடியாது. இன்னைக்கு அவங்கள உங்களால கேட்க முடியலன்னா நாளைக்கு கர்த்தர் உங்களை கேட்பாரே, அவங்களோட பழகுனே, இவ்வளவு க்ளோஸா பழகுனே, ஏன் என்னை பத்தி சொல்லல, அவங்களுடைய தப்ப சொல்லி ஏன் உணர்த்தி என் வழியில் நடக்க சொல்லி நீங்க சொல்லிக் கொடுக்கலன்னு ஆண்டவர் கேட்பாரே, அப்ப நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? என் ஃப்ரெண்ட்ஷிப் முறிஞ்சு போயிட்டு நான் சொல்லாம விட்டு ஆண்டவர் சொல்ல போறீங்களா? அவங்க என்ன என்ன நினைப்பாங்க நினைச்சு நான் சொல்லாம விட்டு ஆண்டவர் சொல்ல போறீங்களா? என்ன சொல்ல போறீங்க? நெருங்கி போயிட்டீங்கன்னா ஒன்னும் சொல்ல முடியாது. நாலாவதாக, அவன் கூக்கூர்லிடுகிற ஒரு பரிதாப நிலைமையில தள்ளப்பட்டுட்டான். பிசாசு அவனுடைய உயிருக்கு ட்ராப் பண்ணிட்டான். துன்மார்க்கரோடு நெருங்கி போகும்பொழுது அவங்களுக்கு வருகிற அதே காரியங்கள் உங்களையும் பாதிக்கும். ஆகாப்புக்கு குறிவைக்கப்பட்ட மரணம் இவனுக்கு நேராய் திரும்பியது. பிசாசு உங்கள் ஆத்மாவிலும் மரணத்தையும் சரீரப்பிரகாரமான மரணத்தையும் திட்டமிடுவான். ஜாக்கிரதையா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். ஆனாலும் அது கடைசி நிமிஷத்தில் அவன் கூக்குரல் இட்டான். ஆண்டவரே, ஆண்டவரே, கர்த்தாவின் கத்தியிருப்பான், என்னை காப்பாத்துங்க, ஆண்டவரே கத்தியிருப்பான். ஆண்டவர் பார்த்தார், சரி, கடைசி நேரத்தில் என்னை நோக்கி கூப்பிட்டானே என்று சொல்லி அவனுக்கு விரோதமாய் வந்த அந்த கூட்டத்தாரை விலகி போகும்படி கர்த்தர் செஞ்சார். அது தானா நடக்கல, கர்த்தர் செஞ்சார். ஆண்டவர் காப்பாத்தி கொடுத்தார். இன்னைக்கு உங்க வாழ்க்கை, நீங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனையில் உங்களை காப்பாத்துவார். உங்கள் வாழ்க்கை கர்த்தரோடும் கர்த்தருடைய பிள்ளைகளோடு மட்டும் ஐக்கியமா இருக்கட்டும். ஆண்டவரை அறியாத பேழி ஆட்களின் மக்களோடு நெருங்கினீங்களோ, அவங்களுக்கு வருகிற ஆபத்தை நீங்களும் சந்திக்க வேண்டி வரும். ஸ்தோத்திரம் அப்பா. தகப்பனே, இந்த நம்முடைய வார்த்தைகளின் மூலமாக எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு எச்சரிப்பையும், ஆண்டவரே நாங்கள் உம்முடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கான ஒரு பாதையும் காண்பித்ததற்காக ஸ்தோத்திரம். நீங்க எங்களை தகப்பனாக எங்களுக்கு இருப்பதற்கு நாங்கள் தகுதி உள்ளவங்களா இருக்கணும்ப்பா. சும்மா நாங்கள் அப்பா அப்பான்னு கூப்பிடுறதுல அர்த்தம் இல்லை, அதற்கு ஏற்ற ஒரு பிள்ளைக்குரிய வாழ்க்கை நாங்கள் வாழ உதவி செய்ய உதவி செய்ய. அந்த வாழ்க்கை எங்களுக்கு தான் சபைக்குள் இருக்கும்போது மட்டல்லப்பா, வெளியில இருக்கும் பொழுது உங்களுக்காக பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து காட்ட கிருபை செய்ய. ஸ்தோத்திரம். இந்த வசனங்கள் எங்களை புடமிடுகிறதற்காக ஸ்தோத்திரம். காத்துக்கொள்ளுங்க. துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரியும், என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பாரங்களை மறவா. ஆமேன். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களில்